புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் வாரம் தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். வனமும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்புல நாம ஒவ்வொரு வாரமும் வனம் மற்றும் வன உயிர்கள் சார்ந்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில பகுதி ஆறுல, அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை நேயர்கள் கிட்ட சொல்லியாச்சு. அப்போ இந்த வாரம் நேயர்களுக்கு வேறு என்ன சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ, வீட்டுல தினசரி நாளிதழ்ல கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தை பத்தின செய்தியை பார்த்ததும் நேயர்களுக்கு இந்த வாரம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தான் சொல்ல போறேன். திருநெல்வேலி மாவட்டம் ஆங்குநேரி தாலுகாவில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் கூந்தன்குளம். இந்த கிராமத்துல தான் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கு. 1994 வருஷம் உருவாக்கப்பட்ட இந்த பறவைகள் சரணாலயம் கிட்டத்தட்ட 129.33 ஹெக்டேர் பரப்பளவு உடையது. நேயர்களே, இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் எப்படி வேடந்தாங்கல்ல பறவைகளை பாதுகாத்துட்டு வந்தாங்களோ அது மாதிரி கடந்த 5 தலைமுறைகளா இந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் இந்த பறவைகள் சரணாலயத்தை அரசோட இணைந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூந்தன்குளம் கிராமத்துக்கு பக்கத்துல அரியக்குளம், அயன்குளம், கடம்பக்குளம், மாங்குளம் அப்படின்னு 30 அதிகமான ஊர்கள் இருக்கு. இப்போ இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வலசைக்காக வரக்கூடிய பறவைகள் பகல் நேரத்துல இறை தேடுறதுக்காகவும் இன்னும் பிற செயல்பாடுகளுக்காகவும் இந்த மேல சொன்ன ஊர்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போகிறதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துல வேம்பு, புலி, வாகை, வாணி, அரசு, புங்கன், கருவேமரம் இப்படின்னு நிறைய வகையான மரங்களும் சில வகையான செடி கொடி வகைகளும் வேறு சில வகையான தாவரங்களும் இருக்கு. இந்த மரங்கள்ல தான் இங்கு வரக்கூடிய பறவைகள் தங்களோட கூடுகளை கட்டுறாங்க. இந்த பறவைகள் எல்லாமே ஒரே நேரத்துல உச்சியில, மரத்தோட உச்சியில மட்டும்தான் கூடு கட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சில பறவைகள் கூடுகளை மரத்தோட உச்சியிலையும் ஒரு சில பறவைகள் கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள்லையும் கூடுகளை கட்டுவாங்க. இங்கு வரக்கூடிய பறவைகளை பத்தின வேறு சிறப்பம்சங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க கிட்டத்தட்ட எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து பறவைகள் இந்த இடத்துக்கு வர்றத பாக்குறோம். எங்க தாத்தா பாட்டி அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்களும் அவங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து பறவைகள் இங்கு வர்றத பார்த்திருக்காங்களாம். இங்க வரக்கூடிய பறவைகள் பொதுவா தை மாசத்துல இருந்து ஆவணி மாசம் வரைக்கும் இங்க இருக்கும். அந்த காலத்துல இங்கு வர்ற பறவைகளுக்கு யாரும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு அவங்க பாடினாங்க. பாட்டு பெரிய பாட்டா இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட சில வரிகளை மட்டும் நேயர்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். திருநெல்வேலி பக்கத்துல கூந்தங்குளம் ஊருக்கு வருவீர், அங்கு கூடி வாழும் பறவைகளை கண்டிடுவீர். கூந்தன் குலத்திற்கு வருவீர், நீங்கள் கோடி நன்மை பெறுவீர். தை மாதம் பிறந்து விட்டால் தம்பட்டமும் அடிக்க மாட்டோம், மேலத்தையும் தட்டமாட்டோம், ஒளி பெருக்கியில் ஒளியும் எழுப்ப மாட்டோம், தீபாவளிக்கு பட்டாசும் வெடிக்க மாட்டோம், இங்கு வரும் பறவைகளை பாதுகாப்பதற்கு அப்படின்னு அவங்க அந்த பாடலை பாடி முடிச்சுட்டு அந்த ஊர்ல இருந்த பெரியவங்க ஏதாவது ஒரு வருஷம் ஏதோ ஒரு காரணத்தினால சப்போஸ் பறவைகள் இந்த இடத்துக்கு வரல, நாங்க அந்த வருஷம் அந்த பறவைகளை பார்க்கல அப்படின்னா எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. அப்பதான் எனக்கு சொல்ல, பறவைகள் வலசை வருவதன் காரணமா தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்காத கிராமம் கூந்தன் குளம் அப்படின்னு படிச்ச ஞாபகம் டக்குன்னு வந்துச்சு. அவங்க பறவைகளுக்கு எந்த காலத்துல எவ்வளவு காத்து அடிக்கும் அப்படிங்கிற அறியக்கூடிய ஒருவித திறன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியா புரியல. அப்போ அந்த பெரியவங்க கிட்ட இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டேன். பறவைகள் அவங்களோட கூடுகளை கட்டுறாங்க இல்லையா, இத வச்சு நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த பெரியவங்க சொன்னாங்க. நேயர்களே, இப்போ நீங்க ஆகாய விமானத்தோட முன்பகுதி, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி கூர்மையா இருக்கும் இல்லையா, அந்த பகுதிய உங்க மனசுல கற்பனை செஞ்சு உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, மழை நேரத்துல காத்து வடக்கு திசையில இருந்து தெற்கு திசை பார்த்து வீசுது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, வடக்குல இருந்து வர்ற காத்து இந்த பறவைகளோட கூட்ட வந்து தூக்காம, இல்ல பறவைகளோட கூட்ட வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அதுக்காக இந்த பறவைகள் என்ன பண்ணுவாங்களாமா, அந்த கூட்டோட முன்பகுதி இருக்கு இல்லையா, நம்ம ஆகாய விமானத்தோட முன்பகுதி மாதிரி அந்த கூட்டோட முன்பகுதிய கூர்மையான அமைப்பா உருவாக்குவாங்களாம். அதாவது அந்த முனையில ஆகாய விமானத்துல இருக்கிறது போல கூர்மையான ஷேப் வர்ற மாதிரி குச்சிகளை அந்த வரிசையில அடுக்கி வச்சிருவாங்களாம். இப்போ இந்த குச்சிகளை இந்த மாதிரி கூர்மையான ஷேப் வர மாதிரி அடுக்கி வைக்கிறதுனால அந்த பகுதி ஆகாய விமானத்தோட முன்பகுதி மாதிரி செயல்பட்டு காத்து வருது இல்லையா, இந்த காத்த அப்படியே விளக்கி விட்டுரும். இதனால இந்த கூடுகளும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாதுகாக்கப்படுது அப்படின்னு அந்த பெரியவங்க சொன்னதும் எனக்கு அப்படியே உள்ளரிச்சு போயிடுச்சு. இந்த பறவைகள் அவங்களோட அறிவியல் திறனை நினைச்சு. அது போல இங்கு வரக்கூடிய பறவைகள் அவங்க ஏற்கனவே கூடு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டை இன்னும் கொஞ்சம் பெருசா, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம வீடுகளை வந்து நம்ம ஏற்கனவே கட்டியிருப்போம், இந்த வீட்டுல நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வசதிகள் வேணும்னா அந்த கூட்டை வந்து அந்த வீட்டை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பறவைகள் இவங்களோட கூட்ட இன்னும் கொஞ்சம் விரிவு செஞ்சாங்கன்னா அப்போ மழை வந்து அந்த பகுதியில இன்னும் அதிகமா வரும் அப்படின்னும் அந்த பெரியவங்க சொன்னாங்க. அது போல இந்த பறவைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ரொம்பவுமே வித்தியாசமானவங்க. எப்படி அப்படின்னா, பறவைகள் தங்களுக்கு அந்த குஞ்சுகள் பிறந்ததும் கூட்டுல குஞ்சுகள் மேல வெயில் படாம இருக்கிறதுக்கு நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மா தன்னோட குழந்தைய எப்படி அரவணைச்சுக்கிறாங்களோ அது போல காலை மாலை அப்படின்னு எல்லா நேரமும் தாய் அல்லது தந்தை பறவைகள் ரெக்கைய விரிச்சு கொடை மாதிரி அந்த குஞ்சுகள் மேல வச்சுப்பாங்க. இதனால இந்த பிறந்த குழந்தை பறவை குஞ்சுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வெயில் மழை தண்ணி இந்த மாதிரி இயற்கை காரணிகள் இருந்து அவங்க கொஞ்சம் தேறி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இங்கு வரக்கூடிய பறவைகள் என்னென்ன மாதிரியான பறவைகள்லாம் இங்கு வரும் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ஆச்சரியம். பார் ஹெட்டட் கூஸ் என்று சொல்லப்படக்கூடிய பட்டை தலைவாத்து, ஸ்பாட்டர்டு சாண்ட் பேப்பர், கிரீன் சாண்ட் பேப்பர், காமன் டீல், ப்ளூ விங்கடு டீல், ஒயிட் ஸ்டார்க் போன்ற பறவைகளும், பெயிண்டட் ஸ்டார்க், பெலிகான், பாரடைஸ் பிளை கேச்சர் போன்ற பறவைகளும் இங்க வலசைக்காக வர்றதா அங்கு இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. டிசம்பர் அல்லது ஜனவரி மாசத்துல இருந்து மழை வந்து நவம்பர் மாசம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, டிசம்பர் அல்லது ஜனவரி மாசத்துல இருந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாசம் வரை இங்கு பறவைகள் இந்த வலசை வரக்கூடிய சீசன் காலமா இருக்குமா? பறவைகளோட இந்த சீசன் காலத்துல சுமார் 60க்கும் அதிகமான நீர்வாழ் பறவைகளும் 45க்கும் அதிகமான அந்த நிலவாழ் பறவைகளும் இங்கு இந்த வலசைக்காக வருவாங்களாம். மொத்தமா அந்த சீசன் காலத்துல சுமார் 45,000-55,000 பறவைகளை ஒரே இடத்துல இங்க பார்க்கலாம் அப்படின்னும் அங்கு பணிபுரியக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. நேர்களே, நான் இந்த மாதிரி நிறைய பறவைகளோட பேர் சொன்னேன்லையா, சரி அப்போ இந்த பறவைகளை பத்தி படிக்கிற படிப்புக்கு ஏதாவது பெயர் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? கரெக்ட், இந்த பறவைகளை பத்தி படிக்கிற படிப்புக்கு ஆர்னித்தாலஜி அப்படின்னு பேர். நம்ம நாட்டுல திரு சலீம் அலி அவர்களை பறவைகளின் மனிதர், பேட்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நாம அழைக்கிறோம். இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு பலவிதமான வலசை பறவைகள் வர்றாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதுல அதிக எண்ணிக்கையில வரக்கூடிய பறவைகள்ல முக்கியமான பறவைகளா பெயிண்டட் ஸ்டார், பார் ஹெட்டட் கூஸ் அப்படின்னு பறவைகள் இருக்கு. இந்த பெயிண்டட் ஸ்டார் அப்படின்ற பறவைய நாம சங்கு வலை நாரை அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சள் மூக்கு நாரை அப்படின்னு சொல்லுவோம், இன்னும் பல பெயர்கள் கூட இவங்களுக்கு இருக்கு. இந்த பறவையோட அறிவியல் பெயர் மிக்தீரியா லூகோசஃபல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவையோட அழகு நல்லா நீளமா கூர்மையானதா மஞ்சள் நிறத்துல அந்த எஜ் அதாவது முனை பகுதியில மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். மரங்கள்ல ரெண்டு கிளைகள் சேரக்கூடிய இடத்துல இந்த சங்கு வலைநாரை அவங்க வந்து கூடு கட்டுவாங்க. வானவில் மாதிரி இந்த பறவைகளோட உடம்புல நிறைய வண்ணங்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கு வண்ணநாரை அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. நேயர்களே, இந்த பறவைகள் ஆழம் குறைஞ்ச தண்ணி இருக்கிற இடத்துல, அதாவது ஒரு முழங்கால் அளவு தண்ணி அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களோட அழகுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப் இருக்கக்கூடிய அவங்களோட அழக தண்ணிக்குள்ள விட்டுட்டு தன்னோட இறைய வந்து தேடிக்கிட்டே வருவாங்க. நான் ஏன் இந்த பெயிண்டட் ஸ்டார்க் அவங்கள வந்து ரொம்ப முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இந்த பெயிண்டட் ஸ்டார்க் பறவை அவங்கள சிறப்பு செய்யக்கூடிய விதமா நம்ம இந்திய அரசாங்கத்தோட அஞ்சல் துறை அவங்க தபால் தலை வெளியிட்டு, ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தபால் தலை வெளியிட்டு இந்த பறவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த பெயிண்டட் ஸ்டார் பறவைகள் கூட்டம் கூட்டமா இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துல வலசைக்காக வர்றாங்க. அடுத்தபடியா பார் ஹெட்டட் கூஸ், அதாவது பட்டைத்தலை வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட உடம்பு பகுதி சாம்பல் கலந்து மஞ்சள் நிறத்திலையும், முதுகு பகுதி வெள்ளை நிறத்துல பட்டைகளோடையும், தலையில இன்னும் கொஞ்சம் பட்டைகளும் இருக்கும். குளிர்காலத்துல பிற பகுதிகளில் இருந்து வலசைக்காக இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வரக்கூடிய முக்கியமான பறவைகள்ல இவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு இன்னும் பல சிறப்பம்சங்கள் இருக்கு. இப்படி பல்வேறு சிறப்புகள் இருக்கிற பறவைகள் வலசை வரக்கூடிய கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா நேயர்களே? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரிக்கு பக்கத்துலதான் இந்த பறவைகள் சரணாலயம் செயல்பட்டு வருது. திருநெல்வேலியில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலையும், நாங்குநேரியில இருந்து 19 கிலோமீட்டர் தூரத்திலையும், தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கு. மேற்சொன்ன ஊர்கள்ல இருந்து போக்குவரத்து வசதிகளும் நல்ல முறையில இருக்கிறதுனால மேற்சொன்ன ஊர்கள்ல இருந்து நீங்க போக்குவரத்து மூலமாவே இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தை அடைஞ்சிடலாம். வனத்துறை சார்பில் இங்கு வரக்கூடிய பறவைகள் பத்தின தகவல்கள் கொண்ட பலகைகள் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதுபோல இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய தகவல் மையமும், இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல் மையமும் அங்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு. அதனால நேயர்களே, அனைவரும் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் போய் வலசை வரக்கூடிய பறவைகளை பாருங்க. நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவு அரசோட இணைந்து பறவைகளையும் மற்ற வன உயிர்களையும் பாதுகாக்க உதவுங்கள். நேர் பறவைகளையும் மற்ற வன உயிர்களையும் பாதுகாப்போம். இதுவரையில் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் பற்றிய எனது உரையினை கேட்டுக்கொண்டிருந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியில் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயங்கள் குறித்து ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.